நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள். எஸ் உமா வழங்கும் கமர்ஷியல் கிரியேஷன் சாரின் நம் குடும்பம் 4வது பகுதி. கதை யாரன் ஜெயகோபால், வசனம் எல் கணபதி, பாடல் இளைய பாரதி, இசை டி கே ஜெயராமன்.
என்னாலும் சந்தோஷம்
எப்போதும் கொண்டாட்டம், இதுதானே நம் குடும்பம், இதுதானே நம் குடும்பம்.
குழந்தைகள் அடிக்கிற கும்மாளம் இந்த வண்ண கோலத்தில் நம் குடும்பம்.
இதில் நடிப்பவர்கள் எஸ் வி சேகர், பிருந்தா, மேனேஜர் சீனா, மதன் பாப், விவேக், ஜூனியர் பாலையா, பாம்பே கண்ணன், பைல்வான் ரங்கநாதன், குண்டு கல்யாணம் மற்றும் பலர். தயாரிப்பு எஸ் வி வெங்கட்ராமன், அரவிந்த் அசோசியேட்ஸ். திரைக்கதை வசன மேற்பார்வை எடிட்டிங் டைரக்ஷன் எஸ் வி சேகர்.
குழந்தைகள் சேர்ப்பினில் சந்தோஷம், நெஞ்சுக்கு நிறமும் உல்லாசம்.
ஜெயிப்பதும் தோற்பதும் இல்லாத போட்டியில் தினம் தினம் ஓடுது நம் குடும்பம்.
ஒவ்வொரு நாளிலும் சிரிக்க வைக்கின்ற இனிய ரோஜாவே நம் குடும்பம்.
என்னாலும் சந்தோஷம் எப்போதும் கொண்டாட்டம், இதுதானே நம் குடும்பம், இதுதானே நம் குடும்பம்.
எங்களுக்கு சாதாரண வீடு, அதே ஆபீஸ்ல அவருக்கு கீழே ஒர்க் பண்ற வாசுவுக்கு இவ்வளவு பெரிய வீடா?
எல்லாம் மனசு போலதான் நடக்கும். ஏன்பா இவ எப்படி உள்ள வந்தா?
கதவு திறந்ததுல உள்ள வந்துட்டாங்க.
அப்போ என்ன நாயங்கறீங்களா?
நான் அப்படி சொல்லல.
இல்ல நீங்க நாயன்டா சொன்னீங்க. சரி அவர் அப்படி தான் சொன்னார். உன்னால என்ன பண்ண முடியும்?
என்ன பண்ண முடியுமா? உன் ஹஸ்பண்ட் வேலை செய்யற ஆபீஸ் மேனேஜரோட வைஃப் நான்.
அத மறந்துற.
அரே என்னமா இது? காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அன்னைக்கு ஆரம்பிச்ச சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாம இன்னுமா ஓயல? நானும் மாப்பிளையுமே தேவையில்லாம அழித்து போல இருக்கேன்.
சும்மா இருங்கப்பா. என்ன பூச்சாண்டி கட்டியா?
என்ன பத்தி உனக்கு தெரியும்? நான் நினைச்சா வாசுவோட வேலைக்கே ஒல வச்சிருவேன்.
அதுதான் நடக்காது. உன் புருஷன் வேணா மேனேஜரா இருக்கலாம், ஆனா வாசுக்கு தான் சர்வீஸ் அதிகம். உன் புருஷனால அவர் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்கிட்ட சொல்ற? இன்னும் ஒரே வாரத்துல உன் ஹஸ்பண்ட் வாசுவ தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரனா இல்லையான்னு பாரு. அதையும் பாத்துடலாம். சேலஞ்ச் சேலஞ்ச்.
சபாஷ், சரியான போட்டி.
என் கிழவன் சும்மா கிட்ட
சொல்லிட்டு போறான்.
அவன் சரியாதான் சொன்னா. சும்மா இருங்கப்பா.
மிஸ்டர் வாசு, புது மேனேஜர் விவேக் உங்களை
கூப்பிட்டீங்களா சார்? இப்ப எதுக்காக உள்ள வந்தீங்க?
நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க.
அதான் சோ நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. எஸ் மிஸ்டர் வாசு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
தெரியாது சார்.
சொன்னா தானே தெரியும்.
சொல்லுங்க சார்.
எஸ் உங்க ஒய்ஃபும் என் ஒய்ஃபும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம்.
அப்போ நாம நெருங்கிட்டோம் சொல்லுங்க.
இல்ல வாசு.
என்ன சார் பீரங்கி விடுறீங்க?
இனிமேதான் நம்ம நட்பு.
இது என்ன சார்?
கொஞ்சம் கொஞ்சமா விலக போகுதுன்னு சொல்ல வந்தேன்.
என்ன சார் சொல்றீங்க?
காலேஜ் டேஸ்ல இருந்து என் ஒய்ஃப் ரேவதிக்கும் உங்க ஒய்ஃப் உஷாவுக்கும் ஆகாதான். அதனால ரேவதிக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் உஷா செய்தாங்கன்னா அது உங்க வேலையை பாதிக்கும்னு எச்சரிக்கை செய்யறேன்.
என்ன சார் இது? அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டைன்னா என் வேலை எப்படி பாதிக்கும்?
மிஸ்டர் வாசு, வீட்டுல எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்தா அவ என் மேல தான் கோபத்தை காட்டுவான். என் கோபத்தை நான் யாரு மேல காட்ட முடியும்? உங்க மேலதானே காட்ட முடியும்.
ஐயோ.
அதனால இனிமே என் ஒய்ஃப் ரேவதி மேட்டர்ல உங்க ஒய்ஃப் உஷா தலையிட்டா
என்ன சார் இது?
உங்க சீட்டு கிழியும்.
நல்லா கிழிக்கிறீங்க. ஆனா இப்ப நீங்க கிழிச்சது உங்க இன்கம் டாக்ஸ் சர்டிபிகேட்.
ஐயோ, ஏன் செலோடேப் இருந்தா கொண்டாப்பா, கம் இருந்தா கொண்டு வா, சோத்து பருக்கு இருந்தாலும் கொண்டு வா.
என்னமா கையில சுருதி போட்டு வந்திருக்கீங்க?
என்னமா உங்களுக்கு தெரியாதா?
என்ன தெரியாதா?
வர வியாழக்கிழமை நடக்க போற பாட்டு போட்டியில உஷா கலந்து போறா.
அப்படியா? அப்பா இப்பதான் உஷா லைஃப்ல தனக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை உருப்படியா செய்ய போறா. ஆமா, உஷா எங்க?
உஷா பாட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கோசரம் பாட்டு வாதர் வீட்டுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா.
அப்படியா? நீங்க வேணா பாருங்க, இந்த பாட்டு போட்டியில உஷா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவா. ஆமா, இதுக்கு எவ்வளவு வாடகை?
வாடகையா? நான் காசு கொடுத்து வாங்கினது. அப்பாவுடைய சீதனம்
நம்பவே முடியலையே.
பாசு, உடனடியா டைபிஸ்ட கூப்பிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அடிக்க சொல்லுங்க.
யார் சார் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க?
உங்களா தான்.
என்னையா? ஏன் சார்?
ஏற்கனவே சொல்லிருக்கேன், உங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டி வழியில குறுக்கிட கூடாதுன்னு.
அதனாலதான் சார் உஷாவை நான் வீட்டு விட்டு வெளில போகவே சொல்றது இல்ல.
ஆனா அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? என் ஒய்ஃபுக்கு எதிரான நடவடிக்கைகளை வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே செய்றாங்க. அதுக்கு நீங்களும் உடந்தையா இருக்கீங்க.
என்ன சார் சொல்றீங்க?
வர வாரத்துல நடக்க போற பாட்டு போட்டியில உங்க ஒய்ஃப் உஷா கலந்துக்க போறாங்களாமே.
ஆமா சார்,
அதே போட்டியில என்னோட ஒய்ஃப் ரேவதியும் கலந்துக்க போறா. அவ ஜெயிக்கணும்னா அவளை விட நல்லா பாடுற உங்க ஒய்ஃப் உஷா அதுல கலந்துக்கிட கூடாது. அவ பாடாதபடி நீங்க தான் அவளை தடுக்கணும்.
எப்படி? பாடும்போது வாய குத்திடணுமா? அது மட்டும் நடக்காது சார்.
அப்படின்னா நீ உடனே ஜலந்தர் போக வேண்டியதுதான்.
எதுக்கு? ஊர் சுத்தி பார்க்கவா?
இல்லை, ஜலந்தர் ஜலந்தரத்திலிருந்து சுமார் 165 கிலோமீட்டர் தொலைவில். அது என்ன? அது
கருப்ப ஒரு புள்ளி.
இல்லை, அதுதான் டிரான்ஸ்போர்ட். 1945 நம் கம்பெனியில் மேனேஜரை முறைப்பவர்களை டிரான்ஸ்பர் செய்வதுதான் நம் கம்பெனியின் மரபு.
டிரான்ஸ்பூரா?
பல பேரை அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் செய்ததால் அந்த ஊருக்கே டிரான்ஸ்பூர் என்று பெயர் வந்துள்ளது. டிரான்ஸ்பூரில் தண்ணி வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது, போக்குவரத்து கிடையாது, இவ்வளவு ஏன்? அங்கு ஆபீஸே கிடையாது. ஏற்கனவே டிரான்ஸ்பூருக்கு டிரான்ஸ்பரான ஒரு ஏழை கிளார்க் கூறுகிறார்,
அரே பையா, முஜே பச்சாவ், முரே பச்சாவ்.
அவர் கூறுகிறார், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். அவர் மேலும் கூறுகிறார்,
அரே பையா, முஜே பச்சாவ், முஜே பச்சாவ்.
அவர் மேலும் ஆட்களை அனுப்புங்கள், அனுப்புங்கள் என்று கூறுகிறார்.
ஒரு முஜே பச்சாவுக்கு இவ்வளவு அர்த்தமா?
மிஸ்டர் வாசு, உங்களுக்கும் அதே நிலைமைதான். முஜே பச்சாவு தான், அதாவது உங்களை அங்கு அனுப்பி விடுவேன் என்ற அர்த்தம்.
சார், இது ரொம்ப அநியாயம்.
நியாய அநியாயத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் இந்த பிரான்ச்சுக்கு எப்படி டிரான்ஸ்பர் ஆகி வந்தேன் தெரியுமா?
தெரியாது.
இப்ப தெரிஞ்சுக்கோ. நான் முந்தி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பிரான்ச்சோட ஜிஎம்மோட ஒய்ஃபுக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் எப்ப பார்த்தாலும் தகராறு. அந்த ஜிஎம் என்னோட பவர் அதிகம் உள்ளவர், அதனால அவரை நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. இங்க உங்களை விட நான் பவர் அதிகம் உள்ளவன், அதனால டிரான்ஸ்பர்.
சார்,
அவ்வளவு பயம் இருந்தா உடனடியா போய் உங்க உஷா பாடுறத நிறுத்த சொல்லுங்க.
சரி சார். எங்க ஆபீஸுக்கு புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்கான்னு சொல்ல, அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா இன்னைக்கு?
ஓஹோ, அப்படியா விஷயம்? இனிமே நீங்க அந்த ரேவதியோட புருஷன் மேனேஜரா இருக்கிற ஆபீஸ்ல வேலை பார்க்க கூடாது. முதல்ல அந்த வேலையை ரிசைன் பண்ணிடுங்க.
என்னடி வழியறியா? இந்த வேலையை விட்டா வேற எங்க வேலை கிடைக்கும்?
உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு இந்த மாதிரி 1000 வேலை கிடைக்கும்.
இந்த மாதிரி சொல்லி இருக்கிற வேலையும் காலி பண்ணிடுவீங்களே?
என்னங்க, இந்த ஸ்ருதிப்பட்டி காணோம் எங்கயாவது பாத்தீங்களா?
ஐயோ, நான் பாக்கவே இல்லையே. ஸ்ருதிப்பட்டி நான் எடுக்கவே இல்லையே.
நிஜமா பாக்கல?
என்னடி அனவசியம் எம்எல்ஏ சந்தேகப்படுறேன். நான் ஒன்னும் ஸ்ருதிப்பட்டி எடுக்கவே இல்ல. ஸ்ருதிப்பட்டி போனா போட்டும் விடு.
இல்லங்க, பிராக்டிஸ் பண்ணோம். யார் எங்க எடுத்து வச்சிருக்கா தெரியலையே.
ஒருவேளை உங்க அப்பா எடுத்து அடகுடல வச்சிருப்பாரு.
அவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு.
ஏன் மொத்தமா வித்துருவார?
இந்தாங்க அங்கிள் சுருதி பெட்டி.
கத்து விட்டு பாரதி, உங்ககிட்ட எதுமா சுருதி பெட்டி எங்க விட்டது மாதிரி இருக்கு?
என்ன அங்கிள் மறந்துட்டீங்களா? நேத்து தானே நீங்க சுருதி பெட்டிய கொடுத்து பாட்டு கத்துக்கோ. நீங்க
நான் உங்ககிட்ட சுருதி பெட்டி கொடுத்தேனா? என்னமா சொல்ற?
ஆண்டி இருக்காக தானே நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க.
ஓஹோ, நான் பாட்டு போட்டியில கலந்து கூடாது,
எனக்கு ஜலந்தர் தான்.
உங்களுக்கு புரியுது சார், அந்த மடப்பைய மேனேஜருக்கு புரிய மாட்டேங்குது. வர வியாழக்கிழமை உஷா பாட்டு போட்டியில கலந்துக்காம இருக்க நீங்க தான் ஒரு ஐடியா கொடுக்கணும்.
அப்படியே கலந்துட்டாலும் நம்ம ஆட்களை செட்டப் பண்ணி உஷா பாடும் போது மட்டும் அழுகின தக்காளி முட்டையெல்லாம் அடிக்க சொல்லுவோம். உஷா தோத்துருவா, உங்க மேனேஜர் வைஃப் ஜெயிச்சிருவா.
வேணா சார், அதே விருப்பில் உஷா அந்த தக்காளி முட்டையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து எனக்கு சமைச்சு போட்டுருவா. எனக்கு அதை விட பேஜாராயிடும். அதனால வேற ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க.
உஷா பாட்டு போட்டியில கலந்துக்க போகும்பொழுது அவன் மேல ஒரு லாரிய மோத வச்சா?
சார், உஷா பாட்டு போட்டியில தான் கலந்து கூடாதுன்னு சொன்னேன். உயிரோடியே இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்க.
பாட்டு போட்டி அன்னைக்கு உஷா வாயை திறக்க முடியாது.
வாயில பிளாஸ்டிக் ஊட்டிலாங்கிறீங்களா?
இல்லப்பா, உஷா சாப்பிடுற காப்பிலையோ பாலிலையோ ஒரு மருந்து கலந்து கொடுத்துரு.
விஷயம் வெளில வந்துட்டா?
வெளியில வராது, உள்ளதான் முழுங்கிடுவாள்.
அது இல்ல சார், நான் மருந்து கலந்து கொடுத்த விஷயம் வெளில வந்துட்டா?
ஆமா ஆமா, அவ பாட்டு போட்டியில கலந்துகிட்டோம், நீ ஜலந்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு.
என்ன சார், மருந்தே ஓகே சார்.
அப்ப நான் மருந்துக்கு ஏற்பாடு பண்றேன், நான் சொல்றபடி கேளு.
சார், மருந்து வாங்கிட்டீங்களா?
உஷா என்னமா பாடுற பொண்ணு, அவளை போய் பாட விடாம பண்றமே எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் அவன் பாட்டு போட்டியில கலந்துட்டு அவனுக்கு வேலை போயிடுங்கறியே, அதுக்காக தான்.
என்ன சார், மருந்து வாங்கிருக்கீங்களா இல்லையா?
வாங்கிருக்கப்பா, வாங்கிருக்கேன். இந்த
இதனால ஒன்னும் ஆபத்து இல்லையே?
ஒன்னும் இல்லை, இந்த பவுடர் போட்ட பாலை குடிச்சவங்க பாலை குடிச்ச உடனே நாய் ஆடு மாடு அது மாதிரி
மாறிடுவாங்களா?
அந்த மாதிரிலாம் கத்துவாங்க. அவங்க ஒரிஜினல் வாய்ஸே அவங்களுக்கு மறந்து போயிடும், பேசவே முடியாது. அப்புறம் எங்க பாடுறது? மிமிக்ரி தான் பண்ணணும்.
அப்புறம் உஷாவுக்கு குணமே ஆகாதா?
அது அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்தது. ஒரு வாரத்துல குணமானாலும் ஆகலாம், ஓவர் நைட்ல குணமானாலும் ஆயிடும்.
ரொம்ப தேங்க்ஸ் சார்.
வாசு,
என்ன
இந்த பவுடர் போட்ட பாலை நீ குடிச்சு வைக்காத.
அதாவது
நீ இந்த பாலை சாப்பிட்டேனா அதுக்கு மேல கேட்காத. எதிர்கால இருக்கு, சாப்பிட்டு
முதல்ல அந்த போன் எடுங்க.
இருப்பா, வர, நீ சாப்பிடு.
நான் சாப்பிடுறேன், அந்த போன் எடுங்க.
நீ சாப்பிடு.
சா, பணங்கள் கண்டு போட்ட பால தொண்டைக்கு ரொம்ப நல்லது, குடி.
நான் இப்பதான்ப்பா குடிச்சேன், அவரு வேற கலந்து வச்சுட்டு குடி குடின்னு சொல்றாரு.
என்கிட்ட குடுத்துரு, நான் குடிச்சுறேன்.
ரொம்ப தேங்க்ஸ் பா.
அப்படின்னு சொல்லிடாரு.
உஷா, பால் சாப்பிட்டியா?
ஐயோ மாமா, சொல்லிப்பிட்டீங்களே.
ரொம்ப பேஜாரா போச்சு சார். உஷாவுக்காக நான் கலந்து வச்ச பால என் மாமா குடிச்சிட்டு கண்ட கண்ட குரல்ல கத்த ஆரம்பிச்சிட்டாரு.
ஐயோ, அப்புறம் என்ன?
உஷாக்கு விஷயம் தெரிஞ்சு என்ன உதகி வரதுக்குள்ள அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். ஆபீஸ்ல என்னடா, மேனேஜர் கண்டபடி மிரட்டிக்கிட்டே இருக்கான். வீட்டுக்கும் போக முடியல, ஆபீஸுக்கும் போக முடியல.
கவலைப்படாது வாசு, கடைசியா கைவச ஒரு ஐடியா இருக்கு, அதையும் ட்ரை பண்ணி பாத்துருவோம்.
என்ன ஐடியா சார்?
உனக்கு அந்த பாட்டு போட்டிக்கு யார் ஜட்ஜுன்னு தெரியல?
தெரியும், சங்கீத சகதி ஹேமநாத பாகவதர்.
நீ நேர அவர் வீட்டுக்கு போற. நீ யாருன்னு அவர்கிட்ட காட்டிக்காம உஷா வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு உஷா உங்களை பத்தி கேவலமா கண்ணா பின்னான்னு பேசுறா அப்படின்னு அது இதுன்னு அவர்கிட்ட சொல்லிவிடு. உங்களையே இன்சல்ட் பண்ணதுனால உஷா இந்த போட்டியில கலந்துக்க கூடாது அப்படின்னு அந்த ஜட்ஜு வாயாலேயே சொல்லவை. ஜட்ஜை பகச்சுக்கிட்டா பிரைஸ் தனக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்ச உஷா இந்த போட்டியில இருந்து விலகிடுவா. எப்படி?
பிரமாதமான ஐடியா சார்.
ஆனா ஜட்ஜை போய் பார்க்கும்பொழுது இந்த ட்ரெஸ்ல போய் பார்க்காது.
என்ன,
ஒரு வேட்டி சட்டையில போய் பாருப்பா, பந்தவா இருக்கும்.
அசத்திரம் பாருங்க.
தம்பி, உண்மையிலேயே அப்படி சொன்னாடா?
சத்தியமா சொன்னாங்க.
சரி, என்ன பத்தி அத வேற என்னென்ன சொன்னாங்கறத லைட்டா சொல்லு பாப்போம்.
நீங்க ஒரு ஞான சூன்யம். சங்கீதத்துக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. சங்கீத சகதிங்கிற பட்டமே மழைக்காலத்துல கொடுத்தது அப்படி எல்லாம் சொல்றான்.
உஷாவா இப்படி எல்லாம் சொன்னா?
ஆமா அண்ணா, எனக்கே மனசு தாங்கல. அவளோட போன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 7-3-1-3-0-7-3-1-3-0.
தம்பி, நீ இப்ப எதுக்காக அந்த போன் நம்பர் எனக்கு கொடுத்தனு நல்லா புரிஞ்சு போச்சு.
புரிஞ்சு போச்சா சார்? உங்களுக்கு அவன் மேல பயங்கரமான கோவம் வந்திருக்கணுமே.
ஆமா, உடனடியா அந்த உஷாவுக்கு போன் பண்ணி, இந்தாமா உஷா, நீ என்ன கண்ணா பின்னான்னு கேவலமா திட்டினதுக்கு உனக்கு ஆறுதல் பரிசு கூட கிடையாது. நீ உடனடியா இந்த போட்டியை விட்ட விலகு.
கரெக்ட், அப்படித்தான் நீங்க பேசணும்.
முடியாதுப்பா, முடியாது. எப்போ என் சங்கீதத்து மேல நல்ல சங்கீதம் தெரிஞ்ச உஷாவுக்கே சந்தேகம் வந்துச்சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன்.
என்னன்னு?
இந்த போட்டியில நான் ஜட்ஜா இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு.
அதனால
இந்த ஜட்ஜ் பதவியிலிருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்ல.
என்
சங்கீதத்தில் குறையா?
அட, என்னப்பா இது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது, வேற வழியே இல்ல. உஷா பாட்டு போட்டியில கலந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறா.
எனக்கு ஜலந்தர் டிரான்ஸ்பர் நிச்சயம் தான்.
ஆ, ஏம்பா ஜலந்தர்ல டேப் ரெக்கார்டர் ரொம்ப சீப்பாமே.
இப்ப ரொம்ப தேவையாதே.
சார், உஷா வாசுதேவன் இருக்காங்களா?
நீங்க யாரு?
நான் ஹேமநாத பாகவதரோட ஃப்ரெண்டு திரு கஜபதி அனுப்பிச்சாரு.
கஜபதியா?
இந்த லெட்டர் கொடுத்துட சொன்னாரு.
நான் கொடுத்துறேன்.
வர சார்.
ரைட்.
என்னப்பா இது, உஷாக்கு வந்த லெட்டர் நீ பிரிக்கிற?
எங்களுக்குள்ள அந்த வேற்றுமை எல்லாம் கிடையாது சார். கஜபதி யாரு? திருமதி உஷா வாசுதேவன் அவர்களுக்கு நாளை நடைபெறவிருக்கும் பாட்டு போட்டியின் ஜட்ஜாக நியமிக்கப்பட்டிருந்த சங்கீத சகதி திரு ஹேமநாத பாகவதர் தனது ஜட்ஜ் பதவியிலிருந்து விலகிவிட்டார். அவர் தங்களையே ஜட்ஜாக நியமிக்கும்படி சிபாரிசு செய்துள்ளார்.
எனவே தாங்கள் ஜட்ஜாக இருந்து போட்டியினை நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு நிர்வாக குழுவினர் சார்பாக கஜபதி பாகவதர். அப்பா ஆண்டவன் நம்மள கை உள்ள, நான் டிரான்ஸ்பர்ல இருந்து தப்பிச்சிட்டேன். உஷா
அந்த லெட்டர் கொடுங்க
சார். நான் நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டேன், உஷா பாட்டு போட்டியில கலந்துக்கல, வாபஸ் வாங்கிட்டான்னு. இப்ப எதுக்கு மறுபடியும் என்ன கூப்பிட்டு காலம் மிதிக்கிறீங்க?
மிஸ்டர் வாசு, நேத்து நைட்டு ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த நைட்டு என் ஒய்ஃப் என்ன சாப்பிட்டா தெரியுமா?
தெரியாது சார், நான் எதுவும் கொடுக்கல.
தான் சமைச்சு வச்சதை தானே சாப்பிட்டா.
ஓ,
என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு தொண்டை கட்டிக்கிச்சு, அவளால பாட வரல.
சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க வைஃப் சரியா பாடாட்டா கூட என் வைஃபை விட்டு உங்க வைஃபுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்ல போறீங்க. அதுதான் நடக்காது. என்னோட உஷா தராசு மாதிரி, எங்க திறமை இருக்கோ அங்கதான் பரிசு கொடுப்பாங்க.
நான் சொல்ல வந்தது அது இல்ல மிஸ்டர் வாசு. உஷா ஜட்ஜா இருந்து நான் பாடணுமான்னு என் ஒய்ஃப் ரேவதி ரொம்ப கேவலமா ஃபீல் பண்றா.
அதனால
அதனால உங்க ஒய்ஃப் உஷா ஜட்ஜ் பதவியிலிருந்து விலகிக்கிறதா ஒரு லெட்டர் கொடுத்துட்டா என் ஒய்ஃப் ரேவதி ஜட்ஜ் ஆயிடுவா. இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னா நீங்களும் ஜலந்தர் போகாது தப்பிக்கலாம். ஜலந்தர், ஜலந்தருக்கு அருகிலே 165வது கிலோமீட்டர் தூரத்திலே டிரான்ஸ்பூர்.
நாளும் சந்தோஷம் எப்போதும் கொண்டாட்டம், இதுதான் இனம் குடும்பம், இதுதான் இனம் குடும்பம்.
உஷா, ஒரு சந்தோஷமான விஷயம்.
என்ன
புது ரத்தம் ஊறிடும். இந்தியால இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை ரத்தம் கொடுத்தா போறோம். நம்ம நாட்டுல ரத்தம் கிடைக்காத சாகரங்களே இருக்க மாட்டாங்க.
ஐயோ என்னங்க அது, திடீர்னு என்னென்னமோ பேசுறீங்க.
ஆமா, நல்ல விஷயத்த சொன்னா இப்படிதான் சொல்லுவீங்களே. நானே என்னைக்கோ ஒரு நாள் சொல்றேன், அதையும் கேட்க மாட்டேன்னா
எப்படிங்க? ஒரு பைனாகுலர் ஒன்னு இருக்கு, சீப்பா தர வாங்கிக்கிறியா?
இத வாங்கிட்டு போய் நான் என்னடா பண்ண போறேன்? ஆமா, நீ என்ன புதுசா எந்த தொழில் இறங்கிட்ட?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் மாமனாருக்கு அவருடைய ஃப்ரெண்டு யாரோ ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இது வந்ததுல இருந்து வீட்டுல நிலைமை ரொம்ப விபரீதம் ஆயிடுச்சு.
ஏன், இதுக்குள்ள ஏதாவது ஆவி கீவி பூந்துருச்சா?
இல்லப்பா, என் மாமனாருக்கு பக்தி ஜாஸ்தி. பைனாகுலர் வந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பைனாகுலர் எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில போய் சூரியனை பாத்துருக்காரு. அவ்வளவுதான், கண்ணு பொசுங்கி போய் பார்வை சுத்தமா போயிடுச்சு.
ஐயோ, அப்புறம்
அப்புறம் என்ன, எங்க மாமியார் அழுதுகிட்டே அவரு பாக்காத இந்த உலகத்தை நான் மட்டும் பாக்கணுமான்னு சொல்லி அதே பைனாகுலர் வழியா அதே சூரியனை பாத்துருக்காங்க.
அவங்க கண்ணு போயிடுச்சா?
அதான் இல்ல, சுமாரா தெரிஞ்சிட்டு இருந்த கண்ணு ரொம்ப பிரைட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரே அழுக. இத பார்த்த என் வைஃப்
தானும் அதே மாதிரி பைனாகுலர் வழியா சூரியனை பார்த்தாங்களா?
சனியம் பிடிச்ச பைனாகுலரை தலையை சுத்தி விட்டுறிஞ்சிட்டு வாங்க, இல்லனா யாரான ஒரு ஏழைக்கு தானமா கொடுத்துடுங்கன்னு ஒரே அழுக. எனக்கு உடனே ஓன் ஞாபகம் தான் வந்தது.
ஏண்டா நாயனா, அவ்வளவு ஏழையா?
அத சொல்லலடா, உன் ஒய்ஃபுக்கு தான் இந்த மாதிரி அபூர்வமான பொருள்லாம் ரொம்ப பிடிக்குமே. ஒரு 2500 ரூபாய்தான், இதை நீ வாங்கி கொண்டு போய் அவளுக்கு கொடுத்தேனா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா?
ஏண்டா, நீ தலையை சுத்தி தூக்கி அடிக்கிறதெல்லாம் நான் வாங்கிக்கிறதுக்கு அவ்வளவு மடையனா? என்னால 2500 ரூபாய் கொடுக்க முடியாது.
சரி, எவ்வளவுதான் கொடுப்ப சொல்லு.
ஒரு 500 ரூபாய்.
பாசு, உன்னை நம்பி வந்தது வீண் போகவே இல்லை, பழையபடியே இருக்கடா நீ, கொடு.
ஆனா என்கிட்ட 500 ரூபாய் இருக்காது, கொஞ்சம் குறையுதே.
எவ்வளவு குறையுது?
ஒரு 450 ரூபாய் குறையும்.
பரவாயில்ல, கொடு, இந்த குடி.
தேங்க்யூடா.
ஏதோ ஒண்ணு, இன்னைக்கு நரி முகத்துலதான் நான் முழிச்சிருக்கேன்.
என்ன கேள்வி கேட்டீங்க? எனக்கு ஸ்டார்ஸ் பத்தி தெரியாது. யார் யார் எந்த படத்துல நடிச்சிருக்காங்க, யாருக்கு கல்யாணம் ஆச்சு, யாருக்கு கல்யாணம் ஆகல, எல்லாம் எனக்கு தெரியும்.
நீ சொல்றதெல்லாம் சினிமா நட்சத்திரங்களை பத்தி. நான் கேட்டது ஆகாயத்துல இருக்கிற உண்மையான நட்சத்திரங்களை பத்தி. உனக்கு என்ன தெரியும்?
அதுவா, ஒரு அளவுக்கு தெரியும்.
வால் நட்சத்திரம், அத பத்தி உனக்கு என்ன தெரியும்?
வால் இருக்கும் நட்சத்திரம், வால் நட்சத்திரம்.
வால் இருக்கும் நட்சத்திரம், வால் நட்சத்திரம், அதுக்கு ரெண்டு கொம்பு இருக்கும். ஏய், உனக்கு வேற என்னடி தெரியும்?
வால் நட்சத்திரம் வந்தா ஏதாவது கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க. என் அப்பா கூட சொல்லிருக்காரு. போன தடவை வால் நட்சத்திரம் வந்த போது எங்க அப்பாவோட தாத்தா செத்துட்டாராம்.
தாத்தா செத்துட்டாரா? அவருக்கு என்ன வயசு?
98.
98 வயசு.
அந்த வயசுக்கு வால் நட்சத்திரமே வேணாம், தன்னால செத்துருவாங்க. ஆமா, அவர் எப்படி செத்தாரு?
வால் நட்சத்திரத்தை பாக்குறே சொல்லி மொட்டை மாடிக்கு போனாரு. அங்க வால் தடுக்கி இல்ல கால் தடுக்கி மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துட்டாரு.
உங்க அப்பாவோட தாத்தா அவரோட கால் தடுக்கி அவரே கீழே விழுந்து செத்துருக்காரு. அதுக்கு வால் நட்சத்திரம் என்ன பண்ணும்?
ஆமா, நீங்க ஏன் திடீர்னு வால் நட்சத்திரத்தை பத்தி எல்லாம் கேக்குறீங்க?
100 வருஷத்துக்கு ஒரு தடவை தெரியக்கூடிய வால் நட்சத்திரம் அடுத்த வாரம் தெரிய
போதான்.
உங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே ஆகாது. உங்க அப்பாவால அந்த வால் நட்சத்திரத்துக்கு ஏதாவது ஆகாது இருந்தா அதுவே பெரிய விஷயம்.
என்னைக்கு
ஜாகிரதையா எடுத்து உள்ள வை. உங்க அப்பா கண்ணுல பட்டது, அதை பாக்குறேன் சொல்லி கீழே போட்டு உடைச்சிருவார். ஓகே
உஷா, பேப்பர் பாத்தியா? பெங்களூர்ல திருமதி வீணா கிருஷ்ணான் ஒரு லேடி சுமார் 72 தடவை ரத்தம் கொடுத்திருக்காங்களாம். ஒரு தடவை ரத்தம் கொடுக்கறதுக்கு ஆவுன்ற இவங்களை பாத்துக்க.
72 தடவை ரத்தம் கொடுத்தாங்களா? என்னால நம்பவே முடியலையே.
அதான், நல்ல விஷயங்களை நம்புறதே இப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு.
மாப்பிள, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாம உழைச்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வேளா வேலைக்கு சாப்பிட்டு சேர்த்த ரத்தத்தை தானமா கொடுக்கணுமா?
இப்படி ஊர்ல ஒவ்வொருத்தரும் நினைச்சா நாளைக்கு ஒருவேளை உங்களுக்கே ரத்தம் தேவைப்பட்டதுன்னா அப்ப எங்க ஓடுவீங்க?
எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏன்னா எனக்கு ஆயுசு கெட்டி. இந்தம்மா காஃபி ரொம்ப நல்லா இருந்தது.
அப்பா முன்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க.
நான்
புத்தியில சொன்னேன், ரெண்டு பேருக்குமே இல்ல.
என்ன
பண்றீங்க? செய்ய போறேன்.
உங்களை திருத்தவே முடியாது.
நீங்க திருத்த அளவுக்கு நான் ஒண்ணும் கெட்ட அலையல. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா நீங்க ரத்த தானத்தோட அவசியத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. நான் வரேன்.
என்ன பைனாகுலர உஷா கிட்ட கேட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களேன்.
உங்களுக்கு அவசியமா பைனாகுலர் வேணுமா?
ஆமா மாப்பிள.
சரி, அப்போ நீங்க ஒரு தடவை ரத்த தானம் பண்றீங்களா?
எனக்கு பைனாகுலரே வேண்டாம்.
நீங்க தேரவே மாட்டீங்க.
ஆகவே அடுத்த முறையும் நாம் இரத்த தானத்திற்கு ஏற்பாடு செய்வோம் என்று உங்கள் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன்.
ஐ மஸ்ட் டெஃபினெட்லி தேங்க் யுவர் பிரின்சிபல் அண்ட் தி என்எஸ்எஸ் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் ஸோ பியூட்டிஃபுல்லி ஆர்கனைஸ்ட் திஸ் பர்டிகுலர் கேம்ப். தேங்க் யூ.
பிளட்டு கொடுத்தோன்னு தலை சுத்திரமாக இருக்குது, அதெல்லாம் நினச்சிக்கிறது தான். அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா உடனே அவங்க காஃபி கொடுத்துட்றாங்க, இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, பிஸ்கெட் கொடுக்குறாங்க. ஒருவேளை அது கொடுக்க மாட்டாங்களோன்னு நினச்சா வேணால் தலை சுத்தமே வழிய. பிளட்டு கொடுக்குறதுனால ஒன்றுமே ஆகாது. அதை நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எத்தனை பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் வந்து ஐ விஷ் தம் ஆல் சக்ஸஸ். எல்லோரையும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். மறுபடியும் நம்ம சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மீட் பண்ணுவோம். வணக்கம்.
நினைக்கிறாங்க.
உடனடியா அவருக்கு ரத்தம் கொடுத்தாகணுமா? உங்களுக்கும் அப்பாக்கும் ஒரே குரூப் தானே, சீக்கிரம் வாங்க.
ஐயோ, நான் இப்பதானே ரத்தம் கொடுத்துட்டு வரேன். நான் உடனே ரத்தம் கொடுக்க முடியாதம்மா. உங்க அப்பாவுக்கு தான் ஆயுசு கெட்டியாச்சே. ஒண்ணும் ஆகாது.
ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
உங்க அப்பாவுக்கு ஒண்ணுனா இப்படி பதறி போறியே. இப்படித்தானே ரத்தம் கிடைக்காது. எவ்வளவு பேர் நாட்டுல கஷ்டப்படுறாங்க.
நான் பேசினதெல்லாம் தப்புதாங்க. நீங்க தான் எப்படியாவது என் அப்பாவை காப்பாத்தணும். ப்ளீஸ்
ஒன்னும் கவலைப்படாத, ரத்தத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வா.
நீங்களும்
இந்த வயசுக்கு மேல நான் ரத்தம் கொடுக்கலாமா டாக்டர்?
அப்படியே உங்களுக்கு வயசாயிச்சு, 50 தானே, 55 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிற எல்லாருமே ரத்தம் கொடுக்கலாம்.
இப்பவே கொடுக்குறேன் டாக்டர்.
உங்களுக்கே இப்பதான் ரத்தம் கொடுத்துருக்கு, நீங்க நல்லா குணமான பிறகு ரத்தம் கொடுத்தா போதும்.
நிச்சயமா.
ஆமா, பைனாகுலர்ல பாத்துட்டு வந்ததுனாலதான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுனாங்களே. பைனாகுலர் என்ன ஆச்சு?
இதோ இருக்கு மாப்பிள்ள, எனக்கு அடிபட்டாலும் பைனாகுலரை பத்திரப்படுத்திட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, வினோதமான பைனாகுலர். கிட்ட கிடக்க பொருள் துவக்க துவக்க தெரியுது.
கண்ணை இருக்கும் போதே என்கிட்ட சொல்லி கொடுத்தான். ஆமா, வால் நட்சத்திரம் தெரியுதா? இன்னும் 4 நாள் இருக்குது, அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு எடுத்தீங்க. இதை மாத்திரம் நீங்க ஏதாவது உடைச்சிருந்தீங்க, நான் உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டேன்.
ஒன்னா
புத்தி வரும், போலாம்.
நம்ம டிவி டவர் பல்பு
சந்தோஷம் எப்போதும் கொண்டாட்டம், இதுதான் நம் குடும்பம், இதுதான் நம் குடும்பம்.
என்னாச்சு உங்களுக்கு எல்லாம், எங்க போய் அடிபட்டு வந்திருக்கீங்க?
வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்ததுக்கு இந்த அடி, இன்னும் வெளியே போயிருந்தா என்ன கதையா இருக்குமோ?
வீட்டுக்குள்ள இருந்து எட்டி பார்த்ததுக்கு அடி விழுந்ததா? யார் அடிச்சாங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே?
கொடுத்துருப்போம், ஆனா தெரிஞ்சவரா போயிட்டீங்களேன்னு பாக்குறோம்.
என்ன சார் சொல்றீங்க?
மச்சா, ரவி கிரிக்கெட் ஆடி இந்த கதியாக்கிட்டோம்.
ரவி கிரிக்கெட் ஆடிய எப்படியாச்சு?
வர வர ரவியோட கொட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, கண்டிச்சு வைங்க. இல்ல
என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, ரவிய நான் கவனிச்சுக்கிறேன், உங்க மருந்து செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். என்ன நீங்க போலியா?
வாசு, நெத்தி அடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு நான் நேர்ல பாத்துருக்கேன்பா.
என்னங்க அடி வாங்கிட்டு சிரிக்கிறீங்க, மூளை கலங்கிடுச்சா?
என் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன மாமனா இருக்கு, உங்க மச்சான் ஒரு உண்டை கொடுத்தான், ஒரு ஊரை விட்டு ஓடிட்டாரு. நன்றி சொல்லான்னு வந்தேன்.
அப்ப அவங்க மருந்து செலவை நீங்க ஏத்துக்கிறீங்களா?
ஏத்துக்கிட்டா போச்சு, பாத்துங்களா.
ஓஹோ, மாமனார விரட்டு இப்படி ஒரு வழி இருக்கா?
என்னடி வாங்கிட்டு வந்த
வீட்ல ரெண்டு யானை ஆயிடும்.
அரோ ஃப்ரீயா கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கு என்ன இவ்ளோ கஷ்டம்? இங்க வைப்பா.
யார் பையன்?
500 ரூபீஸ்க்கு மேல பலசருக்கு வாங்கினா
இந்த பையன் ஃப்ரீயா?
இல்லங்க, வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க.
அப்படியா, போப்பா.
இத பாத்தீங்களா, 10 டிக்கெட் புக்.
எது வாங்கினா இது ஃப்ரீ?
எங்க லேடிஸ் கிளப்ல 57 பொண்ணுங்களுக்கு
கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, அதுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணோம், அதானே?
இப்ப கரெக்டா சொன்னீங்க.
ஏண்டி, உன்ன பத்தி எனக்கு தெரியாத, நீங்களும் உங்க லேடிஸ் கிளப்பும் ஏதோ ஏழை பொண்களுங்கிறீங்க, அதுக்காக வேணா நான் ஹெல்ப் பண்றேன், நல்ல காரியம், நான் வித்து குடுக்குறேன். நேரடியா போய் டொனேஷன் கலெக்ட் பண்ணுவோம்.
வெறுமனே டொனேஷன் கேட்டா எப்படி கொடுப்பாங்க மாப்பிள்ள?
அதெல்லாம் கேக்குற உங்க முகராசியை பொறுத்தது. சில பெரிய மனுஷங்களை பார்த்து கேக்குற விதத்துல கேட்டா டொனேஷன் தன்னால கலெக்ட் ஆகும். பாருங்க, நேரடியா போய் டொனேஷன் கலெக்ட் பண்ணுவோம்.
வெறுமனே டொனேஷன் கேட்டா எப்படி கொடுப்பாங்க மாப்பிள்ள?
அதெல்லாம் கேக்குற உங்க முகராசியை பொறுத்தது. சில பெரிய மனுஷங்களை பார்த்து கேக்குற விதத்துல கேட்டா டொனேஷன் தன்னால கலெக்ட் ஆகும். பாருங்க, சார் ஒரு நிமிஷம், ஒரு லேடிஸ் கிளப் வழியா 57 பொண்களுக்கு கல்யாணம் பண்ண போறோம், ஒரு டொனேஷன் டிக்கெட் வாங்கிக்கங்க சார்.
போப்பா,
பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புக்கை கொண்டு வர வேண்டியது, பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு ஓடிட வேண்டியது.
இது அந்த மாதிரி இல்ல சார், நிஜமாவே இந்த லேடிஸ் கிளப்ல 50 ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. உங்க வீட்லயே யாராவது ஏழை பொண்ணுகள் இருந்தா சொல்லுங்களேன். இன்ஃபேக்ட் உங்க பாட்டி உங்க அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுகள் யாரா இருந்தா கூட பரவாயில்ல சொன்னேன்.
போயா, வேற வேலை கிடையாது
சார். சார் ஒரு டிக்கெட் சார். சார் ஏதோ 50 ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு எல்லாரும் கண்டிப்பா உதவி பண்ணணும். அப்பா,
உங்களை மாதிரி சில நல்ல பேர் இருக்கிறனாலதான் சார் நாட்டுல மழையே பெய்யுது.
ஆமா, டொனேஷன் எவ்வளவு கொடுக்கணும்?
50 ரூபாய்க்கு 25 ரூபா. உங்களுக்கு எது சௌரியமோ அது வாங்கிக்கோங்க.
25 ரூபா கொடுங்க.
25 ரூபா? அப்பா நல்ல மனசு சார் உங்களுக்கு. 25 ரூபா.
இந்த என்னது டிக்கெட்டு? 5 ஏழை பசங்களை படிக்க வைக்கணும் அதுக்காக.
5 ஏழை பசங்களா?
என் பசங்க தான். என் லெவலுக்கு ஒரு 25 ரூபா கொடுத்துருக்கேன். வாட்ச் மோதலெல்லாம் போட்டிருக்கீங்க. நீங்க ஒரு 50 ரூபா கொடுத்தாதான் கௌரவமா இருக்கும். 50 - 25 ஒரு 25 ரூபா கொடுக்கல. நீங்க அப்படி போறீங்களா? என்கிட்ட 20 ரூபா தான் இருக்கு. பரவாயில்ல, 30 ரூபா நான் கொடுத்த வரவுல வச்சுங்க.
ரொம்ப தேங்க்ஸ் சார். வந்த ஒரு வாரத்துல எங்களெல்லாம் போட்டு மிரட்டின அந்த புது மேனேஜரை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஆனா சிமெண்ட் விலையெல்லாம் அதிகமா இருக்குன்னு பாக்கணும்.
உங்ககிட்ட அவன் அப்படி நடந்துகிட்டா கூட தப்பு இல்ல.
தப்பு இல்லையா?
ஆனா அவன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியோட மோதனா பாரு.
ஓ,
அதான் அவனை மாத்து.
எங்க டிரான்ஸ்போர்ட் தானே
அது? உங்களை மாதிரி காக்குகள்.
ஓ,
இந்த மாதிரி முறைக்கிற சின்ன பைய மேனேஜருக்கு எல்லாம் நெய்லோபி பக்கத்துல நோ ஊர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்க மாத்திட்டேன்.
நோ ஊரா?
ஆமாப்பா. அந்த ஊர்ல இருந்து 8 ஆபீஸுக்கு எந்த லெட்டர் வந்தாலும் 8 ஆபீஸ்ல இருந்து அந்த ஊருக்கு வர ஒரே பதில் நோ நோ நோ. அதான் நோ ஊர் ஆகு பெயர்.
என்ன அநியாயமா இருக்கு சார்? உங்க ஒய்ஃப் கிட்ட போய் யாராவது சண்டை போடலாமா? அவங்க எப்படி மகாலட்சுமி மாதிரி அப்படியே கட்டின பசு மாதிரி சாதுவா இருப்பாங்க. ஊர்ல எங்கேயாவது ஒரு சோசியல் சர்வீஸ் ஃபங்க்ஷனா போறோம், அப்படியே ஓடி வந்து முன்னாடி நிப்பாங்களே போட்டோக்கு.
ஆமாப்பா, யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டான். அவ்வளவு தங்கமான குணம். ஒண்ணுமில்ல, கை செலவுக்கு ஒரு 100 ரூபா பணம் ஒண்ணு கேட்டேன். இந்தாங்க 100 ரூபா, ஒரு மாசம் பூரா வச்சுக்கன்னு கொடுத்துட்டா.
அப்படியா? உங்ககிட்ட 100 ரூபா இருக்கா? நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஒய்ஃப் அப்படியே சந்தோஷப்படுத்த போறீங்க. இன்னைக்கு நீங்க அந்த 100 ரூபாய் எங்கிட்ட கொடுத்து நான் ஒரு டொனேஷன் டிக்கெட் தருவேன். அதாவது ஒரு லேடிஸ் கிளப்ல 50 ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றாங்க. இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய் உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்து நீ என் கை செலவுக்கு கொடுத்த பணத்தை அப்படியே நான் சோசியல் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க சார்.
அப்படி எப்படின்னு சொல்லி என் தலையிலேயே டிக்கெட்டை கட்டிட்டேன். குடு குடு.
ஒரு
நல்ல காரியம் ஏழைங்களுக்கு உதவி செஞ்சா நீ ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டேன். அதனால நீ எனக்கு கண்டிப்பா டொனேஷன் தர
தரேன். ஆனா ஒரு கண்டிஷன்.
என்ன கண்டிஷன்?
நான் ஒரு அட்ரஸ் தரேன், அந்த ஆள்கிட்ட மட்டும் நீ பணத்தை வாங்கிடு. அவர் எவ்வளவு தராரோ அதுக்கு மேல 1000 ரூபாய் நான் தரேன்.
எங்கிட்ட சவால் விடுறியா? சவால்? அந்த ஆள்கிட்ட எவ்வளவு நைஸா பேசி குறைஞ்சபட்சம் 10000 ரூபாய் பணம் வாங்குறேன். ஓகே, என்ன பேரு அட்ரஸ்?
கனகசபை 14 ட்ரஸ்ட் புரம்.
ஓகே.
என்ன மால்தி, உங்களுக்கு இல்லாத காபி பொடியா? எவ்வளவு வேணும் சொல்லுங்க.
மழைதான் வரப்போகுது, கேட்ட உடனே குடுக்கறேன்னு சொல்லிட்டேன்.
இந்த உஷாவோட கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. இந்தாங்க 25 ரூபாய் டொனேஷன் டிக்கெட். ஒரு டிக்கெட் வாங்கிங்க, இந்த காபி பொடியே ஃப்ரீ. திருப்பி தரவே வேணாம்.
25 ரூபாய் கொடுத்து உன்கிட்ட ஒரு கப் காஃபி பொடி ஃப்ரீயா வாங்குறதுக்கு பதிலா 1/2 கிலோ வாங்கி உனக்கு 1/2 டப்பரா காஃபி பொடி ஃப்ரீயா தருவேன்.
ஓஹோ, ஒரு 10 ரூபாய்?
1/4 கிலோ வாங்கி 1/2 டப்பரா ஃப்ரீயா தருவேனே.
அப்ப வாங்க மாட்டீங்களா?
மாட்டேன்.
ஓகே, லெட் அஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.
தர்ம தலஹாக்குமா? எவன் சொன்னான்? 50 வருஷமா என் தலையை நான் தான் பாதுகாத்துட்டு வரேன், ஒரு ஹெல்மெட் கூட போடல.
சார் நீங்க எப்படி சொன்னா இப்படி ஊருக்கு பெருமென்ஷன் நீங்க. நீங்க ஏதாவது ஒரு பெரிய தொகை கொடுத்தீங்கன்னா அதை காட்டியே மத்தவங்க கிட்ட எல்லாம் நான் பணம் வாங்கிடுவேன்.
அப்படின்னா 10000 ரூபாய்க்கு செக் தரேன்.
ரொம்ப நன்றி சார்.
ஆமா, செக்க யாரு பேருக்கு போடணும்?
இதோ இந்த லேடிஸ் கிளப் பேரு சார்.
சார், 49,950 ரூபாய் வசூல் பண்ணிட்டேன். மீதி 50 ரூபாய் உங்க கையால கொடுத்தீங்கன்னா 50,000 முடிச்சு வச்ச பெருமை உங்களை சேரும்.
என்னப்பா அது, நான் இப்பதானே டிக்கெட் புக் கொடுத்தேன், யார் அதுக்குள்ள அவ்வளவு ரூபாய் கொடுத்தா?
இதெல்லாம் ஒரு கண் துடைப்புமா? இந்த மாதிரி நீங்க தான் முடிச்சு வச்சீங்க, நீங்க தான் முடிச்சு வச்சீங்க அப்படின்னு சொன்னா யாரும் தட்டாம பணம் கொடுத்துருவாங்க. இதே டெக்னிக்கோட டிக்கெட்டை வித்து எங்க போறோம் பாரு.
அப்பா, பணத்தோட எங்கேயும் போயிடாதீங்க, வீட்டுக்கே வந்துருங்க.
எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் வருவேன்.
ஆறுமுகம், ஒரு நல்ல காரியம்,
நீ மட்டும் டொனேஷன் டிக்கெட் வாங்கல, அடுத்த மாசத்துல இருந்து நான் பால் வாங்க மாட்டேன்.
என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? கையில காசு இல்லம்மா, மாச கடைசி. நீங்க வேணாமா ஒரு 50 ரூபாய் அட்வான்ஸா கொடு, அதுல என்ன நான் கூட தர.
இந்தாப்பா 50 ரூபாய்.
ரொம்ப நன்றி அம்மா.
50 ரூபாய் டிக்கெட் வாங்கிறியா?
ஐயா
25 ரூபாய்.
ஐயா
15 ரூபாய்.
ஐயா
அப்ப என்னதான் வாங்கிப்ப?
5 ரூபாய்.
5 ரூபாவா?
மீதி ஏன் செலவுக்கு? நானே யாருகிட்ட கேக்கலாம்னு நினைச்சேன், மகராசி மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்க, அப்ப வட்டுவா.
டியர் சார், இதுவரைக்கும் 49,950 ரூபாய் வசூல் பண்ணிட்டேன். மீதி 50 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த 50,000 நான் கலெக்ட் பண்ண பெருமை உங்களை சேரும்.
என்ன சார் துட்டு வசூல் பண்றியா?
ஆமா, 49,950 ரூபாய் வசூல் பண்ணிட்டேன். நீங்க ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா
குடுக்கறேன். சில்லறையாக்குதே, என்றதுக்கு லேட் ஆகும்.
பரவாயில்ல, எவ்வளவு நேரமானாலும் இருந்து வாங்கிட்டு போறேன்.
அப்ப நம்ம கூட வா.
அனுப்பினீங்க போலீஸ்ல காட்டி கொடுத்துருவேன். வேணும்னா மாசம் மாசம் 100 ரூபாய் அவரோட சாப்பாட்டு செலவுக்கு மணி ஆர்டர் பண்றேன். யோ சத்தியமா சொல்றேன், மாசம் மாசம் கரெக்டா மணி ஆர்டர் பண்ணிடுவேன். 30ஆம் தேதி வந்து சேரும்.
என்ன மாப்பிள்ள பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டாரா?
அவன் தரமாட்டான்ட்டான், நான் உனக்கு குடுக்கறதா இருக்கிறேன்.
யாரு குடுத்தா? நான் என் பங்கு வந்தா சரி.
டேய் அந்த சவுக்கேடுறா.
எதுக்கு?
எதுக்கா?
ஐயோ ஐயோ அடிக்காதீங்க.
டேய் நீ சொன்ன மாதிரியே நான் கனகசபையை போய் பார்த்தேன். தயால குணம் தெரியுமா, 10,000 ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டாரு. மரியாதையா 1,000 ரூபாய் மேல போட்டு துட்ட கொடு.
கனகசபை செக் கொடுத்துட்டாரா?
ஆமா.
எங்க கொடு பாப்பா.
இதோ
அடா பாவி, வழக்கமான செக் தான். இந்த மாதிரி செக் உனக்கு எத்தனை வேணும் சொல்லு.
என்னடா சொல்ற?
பின்ன ஏற்கனவே திவாலான பேங்க் செக் கொடுத்துருக்கான். இத பேசாம ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டி வை.
அட பாவி, திவாலான பேங்க் செக்கா? செல்லாத செக் கொடுத்து என்ன ஏமாத்திட்டான்? யோ கனகசபை, இதோ வரையா வரேன்.
கனகசபை கிட்ட பணம் வாங்குறதாவது? அவர் என் தாய் மாமனாச்சே.
இந்தாமா இந்த துணிக்கு இந்த கரண்ட் தான் வரும், இதுக்கே நீ 10 ரூபாய் கொடுக்கணும். தெரிஞ்ச அம்மா வச்சா ஒண்ணு கொடுப்பான வச்சுக்கா.
சரி முனுசாமி, நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா நீ ஒரு டொனேஷன் டிக்கெட் வாங்கணும்.
டொனேஷன் டிக்கெட்டா?
50 ரூபாய் தான்.
50 ரூபாயா? ஒண்ணு செய்யுமா, இது விலை 200 ரூபாய். நீ எனக்கு 150 ரூபாய் கொடுத்துரு, 50 ரூபாய் டிக்கெட் கொடுத்துரு. ரொம்ப நன்றிமா.
இதே ரேட்ல நீ டொனேஷன் டிக்கெட் வித்த நீ நம்ம தொழிலுக்கு வந்துட வேண்டியதான். பத்திரம் வாங்கலையோ பத்திரம்.
என்ன சார், ஊர்லயே எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க, இப்படி செல்லாத செக் கொடுத்துருக்கீங்க.
இதெல்லாம் சொன்னேன், இதை காட்டியே மொத்த கிட்ட பணம் வசூல் பண்ணுவேன்னு. அதுக்கு இது போறாதா?
என்ன சார் இப்படி சொன்னா எப்படி சார், ஒரு நல்ல காரியம் தானே பணம் வசூல் பண்றோம், அதுவும் ஏழைங்களுக்கு போற பணம். இந்தாங்க இதை வச்சுக்கிட்டு பணமா கொடுத்துருங்க.
தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நீ எவ்வளவு பப்ளிசிட்டி கொடுப்பேன்னு சொல்லு, அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுக்குறேன்.
என்ன சொல்றீங்க நீங்க?
பிட்னோட்டுல என் பேரை போட்டா 1,000 ரூபாய், வால் போஸ்டர்ல போட்டா 2,000 ரூபாய், விழாவில் எனக்கு மாலை போட்டா அதுக்கு இவ்வளவு, பொன்னாட பொத்திரம் அதுக்கு இவ்வளவு, எல்லாத்துக்கும் ரேட் இருக்குப்பா. நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு சொல்லு, என்ன செய்யணும்னு நான் சொல்றேன்.
நீங்க சுமாரா ஒரு 20,000 ரூபாய் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன்.
தரேன், ஆனா அதுக்கு பேப்பர்ல அரை பக்கம் வளப்பர் கொடுப்பியா? கால் பக்கம் என் போட்டோ இருக்கணும்.
உங்க போட்டோ கால் பக்கமா? நீங்க கொடுக்கற பணம் விளம்பரத்துக்கே போயிடுமே, அப்புறம் அவங்களுக்கு என்ன மிஞ்சும்?
அப்ப குடுக்கறது வாங்கிட்டு போ.
சரி கொடுங்க சார். 20 ரூபாய் கொடுத்துருக்கீங்க.
ஏதோ பாவம், 2 தடவை என் வீட்டுக்கு வந்துட்டேன், ஆட்டோ சார்ஜ் ஆகுது ராவனா? அது வேணாம்னு சொல்லு, இதையே மாத்தி 1,00,000 ரூபாய் செக்கு தரேன். வாங்கிக்கிறியா?
வேணாம் சார், இது போதும். உங்க தயால குணத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. வரட்டுமா?
என்னது அவ்வளவு பெரிய மனுஷன் வெறும் 20 ரூபா கொடுத்தாரா? எதிர்பார்த்ததுதான். கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கம்முன்னு போ.
கம்முன்னு போறதா? இந்த மாதிரி விளம்பர பிசாசுகள் எல்லாம் சும்மா விட மாட்டேன். விளம்பரத்தாலேயே ஒழிக்க போறேன்.
என்ன பண்ண போற?
சொல்லிட்டு செய்யறது என் வழக்கம் இல்ல. நாளைக்கு காலையில பேப்பரை பார்.
கலியகர்ணன் கனகசபைங்கிறது சரியா தான்ப்பா இருக்கு. நேத்துக்கு ஏழை பெண்கள் கல்யாணத்துக்கு 20,000 ரூபா கொடுத்தியாமே.
ஆமா ஆமா.
கீப் இட் அப்.
ஹலோ கனகசபண்ணா, உனக்கண்ணே மாவுஜியம் பேசுறேன். 20,000 ரூபா டொனேஷன் கொடுத்து தூள் கிளப்பிட்டீங்கன்னு பிரமாதமா ஒரு விழா எடுத்துறேன். கவலைப்படாதீங்கண்ணே, ஷீல்ட் உண்டுண்ணே.
சரி சரி, ரொம்ப சந்தோஷம்.
வணக்கம் சார்.
வணக்கம் தம்பி, வா வா.
சார், நீங்க பெரிய மனசு பண்ணி 20 ரூபா எங்களுக்கு டொனேஷனா கொடுத்தீங்க. அத நான் வந்து பெரிய மனசு பண்ணி பத்திரிகை ஆபீஸ்ல போய் சொன்னேன். அவங்க என்னடா, நீங்க 20 ரூபா கொடுத்தத தப்பா 20,000 ரூபா கொடுத்ததா பிரிண்ட் பண்ணிட்டாங்க. பேப்பர்ல பாத்துருப்பீங்களா?
கேள்விப்பட்டேன், நிறைய பேர் போன் பண்ணாங்க.
அதான் சார், தப்பு நடந்து போச்சு. நான் இப்ப நேரா பத்திரிகை ஆபீஸுக்கு போயிட்டு என்னோட சொந்த செலவுல நீங்க 20,000 ரூபா கொடுக்கல, 20 ரூபா தான் கொடுத்தீங்கன்னு மாத்தி போட சொல்லிடுறேன்.
வேணா தம்பி, அப்படி பண்ணாதீங்க. நான் மொத்தமா 20,000 ரூபா பணம் கொடுத்துடுறேன். அசிங்கமாயிடும் அப்புறம்.
சரி சார், ரொம்ப தேங்க்ஸ்.
ஆமா, செக் யாரு பேருக்கு போடணும்?
மறுபடியும் செக்கா?
கேஷா கொடுத்துடுறேன்.
வீட்டுக்கு போய் டிக்கெட் வாங்கலனா கிரிக்கெட் அடி கை கால் எல்லாம் உடைச்சிருவேன். எல்லாரும் பயந்து போய் டிக்கெட் வாங்கிட்டாங்க.
அடப்பாவி, உங்க அப்பனோட கேடியா இருக்கியே.
தேங்க்ஸ் மாமா.
போட போய் படுற.
பிடுங்கிட்டாங்க.
புதிய பொறுப்பு
தரீங்க.
எங்க போயிட்டாரு?
என்னாலும் சந்தோஷம்
எப்போதும் கொண்டாட்டம். இதுதான் நம் குடும்பம், இதுதான் நம் குடும்பம்.
மாப்பிள, மாப்பிள, பேப்பர்ல என்ன விசேஷம்?
மாப்பிளியின் பர்சை பிக் பாக்கெட் அடித்த மாமனாருக்கு அடி உதை. ஆமா, உங்ககிட்ட பிளேட் இருக்க?
நான் இருக்கனே.
அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நிஜமான பிளேட் இருக்க?
எதுக்கு பிளேடு?
இதை கட் பண்ணி என் பர்சில வச்சுக்கலான் இருக்க.
மாப்பிள, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்கா?
அதான் நீங்களே படிங்க. ஆமா, உஷா எங்க?
லேடிஸ் கிளப் போயிருக்கா.
ஐயோ, லேடிஸ் கிளப் போயிருக்கா? இன்னைக்கு எந்த பிரச்சனையோட வரப்போறாளோ?
எந்த பிரச்சனையா இருந்தாருன்னு நாம தான் சமாளிச்சிருமே, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க?
நாம சமாளிக்கிறோமா? எனக்கு பிரச்சனையே பாதி உங்களால தான்.
முக்கியமான விஷயம் என்ன? லேடிஸ்
கிளப்ல கண்டிப்பா
விட்டாங்க.
கண்தானம் பண்ணுறது நல்ல விஷயந்தான், ஆனால் என் பிரச்சனையே எனக்கு தலைக்கு மேலே இருக்கும் பொழுது
உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் தெரியலப்பா.
உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, அதை நான் தீர்த்து வைக்கிறேன். ஆனா நீங்க கண்தானம் பண்ண ஒத்துக்கணும்.
ஓகே.
என்ன பிரச்சனை?
அண்ணா நகர்ல எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு, தெரியல.
அதான் உங்க மாமனார் உங்க பேர்ல எழுதி வச்சதாச்சே.
அது ஏன்பா இப்ப ஞாபகப்படுத்துற?
சரி படுத்தல.
அங்க புண்ணியகோடின்னு ஒருத்தன் குடியிருக்கான். அவன வீட்டை காலி பண்ணிட்டானா மாட்டேன்னு ஒரே கலாட்டா. இப்படித்தான் போன வாரம்
நல்ல ஆளா பார்த்து குடி வச்சிருக்கீங்க சார். நாங்க எல்லாம் அக்கம் பக்கத்துல குடி இருக்கிறதா வேண்டாமா?
ஏன் என்னாச்சு?
மனுஷனாவ உக்காந்தா தப்புன்றான், நின்னா தப்புன்றான் சார். அவ்வளவு ஆம்பளையா சார்? அக்கம் பக்கத்துல பொம்பளைகிட்டலாம் ஒரே தகராறு சார். முதல்ல அவனை வீட்டு விட்டு காலி போடுங்க, அப்பதான் சார் எங்க எல்லாருக்கும் நிம்மதி.
என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்.
சார் விஷயத்த சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க வீடு உங்களுக்கு இல்ல, மறந்துட வேண்டியதுதான்.
புண்ணியகோடி கடைசியா சொல்லிட்டேன், வாடகை கொடுக்க முடியலன்னா மரியாதையா வீட்டை காலி பண்ணு.
என்ன சார் இது அநியாயமா இருக்குது? செப்டம்பர்ல தானே வாடகை கொடுத்தேன், அதுக்குள்ள அக்டோபர்ல வந்து கேக்குறீங்களே, கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார்.
யோ, நீ கடைசியா வாடகை கொடுத்தது போன வருஷம் செப்டம்பர்ல, இந்த வருஷம் அக்டோபர் வந்துடுச்சியா? என்ன விளையாடுறியா?
ஆமா, நீங்க என் முறை பொண்ணு, நான் உங்ககிட்ட விளையாடுறேன்.
இந்த பாருப்பா, என்னோட மாமனார் அவர் வீட்டை எனக்காக எழுதி வச்சார். இதுல நீ வந்து வாடகை கொடுக்காம உட்கார்றதுக்கு நீ ஒண்ணு என்னோட முறை பொண்ணு இல்ல.
நான் கொடுத்த அட்வான்ஸ திருப்பி கொடுத்துருங்க, வீட்டை காலி பண்ணிடுறேன்.
அட்வான்ஸா? அதான் அப்பப்ப வாடகையில கைட்டு இல்ல, அப்புறம் ஏது பணம்?
அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இன்னொரு வீடு குடி போன அட்வான்ஸ் கொடுக்கணும்ல? நீங்க பணத்தை கொடுங்க, வீட்டை காலி பண்ணிடுறேன்.
அதெல்லாம் அஞ்சு பைசா கொடுக்க முடியாது. ஒழுங்கா முறையா வீட்டை காலி பண்ணல, வீட்டுல இருக்கிற பாத்திரம் மட்டும் அத்தனையும் தூக்கி வெளியில எரிஞ்சிருவேன். ஜாக்கிரதை.
ரொம்ப சௌகரியமா போச்சு. அப்புறம் நானு என் ரெண்டு பொண்டாட்டி ஆறு குழந்தைங்களோட உங்க வீட்டுல வந்து உட்காந்துருவோம். வீட்டு வாடகை இல்ல, நிம்மதியான சாப்பாடு, எப்படி வசதி?
புண்ணிய கோடிய வீட்டை காலி பண்ண வைக்கணும்னா அவனை விட ஒரு பெரிய ரவுடிய நாம ஏற்பாடு பண்ணணும்.
அப்படி எனக்கு யாரையும் தெரியாதப்பா.
ஆனா எனக்கு ஒருத்தர் தெரியும், சைதாப்பேட்டை சடையாண்டின்னு பேரு, பயங்கரமான ரவுடி. அந்த ஆள் கிட்ட பணத்தை கொடுத்தாக்க இந்த ஆள காலி பண்ணுவான். இந்த விஷயத்துல அந்த ஆள் எக்ஸ்பர்ட்.
ஓஹோ, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது புண்ணிய கோடி என் வீட்டை விட்டு ஒழிஞ்சா சரி. நான் குடியிருக்கிற போர்ஷனை வேற நான் காலி பண்ணி ஆகணும்.
ஏன் சார்?
அந்த போர்ஷனையும் உங்க ஆபீஸ்லயே எடுத்துக்க போறாங்களா? ஆனா நான் ஸ்ட்ரிக்டா ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிட்டேன், 3 மாசத்துக்கு குறைஞ்சு என்னால அந்த வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு. அந்த 3 மாசத்துக்குள்ளேயாவது புண்ணிய கோடி என் வீட்டை காலி பண்ணி கொடுக்கணுமே.
கவலையே படாதீங்க, சடையாண்டி நிச்சயமா வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவான்.
அப்போ நாளைக்கே போய் அந்த சடையாண்டியை பாத்துருவோம்ப்பா.
ஓகே சார், வாங்க.
என்ன, வீட்டுல குடியிருக்கிறவன காலி பண்ணணுமா? அதெல்லாம் முடியாதுப்பா. அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு நமக்கு எவனும் வீடு கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த டொக்கல வந்து மாட்டிக்கிட்டேன்.
ஐயோ, இப்படி சொன்னா எப்படிங்க? உங்களை நம்பிதான் வந்திருக்கோம்.
ஏதோ வாசு சார் சொல்றாருங்கிறக்காக செய்யறேன். வீட்டு அட்ரஸ் என்ன?
நம்பர் 7 டாக்டர் பெசன்ட் ரோடு.
இந்த அட்ரஸ் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு.
இப்ப இவர் தான் உங்ககிட்ட சொன்னாரு.
அது இல்லீங்க, இதுக்கு முன்னாடி எப்பவோ கேட்ட மாதிரி இருக்கு.
நான் உங்ககிட்ட சொல்லலானா?
ஆமா, வீடு பெருசா இருக்குமா?
என்ன இப்படி கட்டிட்டீங்க? 3 பெட்ரூம் 4 பாத்ரூம்
இவருக்காகவே கட்டினது. இவங்க மாமனார் கட்டி கொடுத்தாரு.
1 வாரம் டைம் கொடுங்க, அடுத்த வியாழக்கிழமை வாங்க. அவன் இந்த வீட்டுல இருக்க மாட்டான்.
அப்ப சரி, இதுதான் அட்வான்ஸ், பாக்கிய வேலையை முடிச்சோட வாங்கிங்க.
முருகா,
ஏற்கனவே தப்பா நினைக்காதீங்க. சடையாண்டின்னு பேர் வச்சிருக்கீங்க, ஆனா ட்ரிம்மா முடி வெட்டிருக்கீங்களே.
கவலையில முடி கொட்டி போச்சுங்க.
அப்படி என்ன கவலை?
முடி கொட்டி போச்சுங்கிற கவலைதான்.
அந்த கவலையில இந்த விஷயத்த கோட்ட விட்டுறாதீங்க.
சச்சே, நான் ஒரு காரியத்தை ஒத்துக்கிட்டேன்னா நடத்தாம விட மாட்டேன். அடுத்த வியாழக்கிழமை வாங்க, பால் காய்ச்சி சாப்பிட்டுருவோம்.
எங்களுக்கு அதான் வேணும். அப்போ வர வியாழக்கிழமை உங்களை பாக்குறோம், வாங்க.
எனக்கு
அதுக்கப்புறம் பாரு, இந்த லிஸ்ட்ல எவ்வளவு பேர் சேர்றாங்க.
வகையா மாட்டிட்ட போல இருக்க. வாங்க, எப்படி சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா?
சௌக்கியம் எல்லாம் இருக்கட்டும், எங்கிட்ட 1,000 ரூபாய் கடன் வாங்கினியே, ஞாபகம் இருக்க? எப்ப திருப்பி தர போற?
டைட்டா இருக்குண்ணே.
இது பேண்டா
வேட்டி கட்டிக்கடா.
பணம் கொஞ்சம் டைட்டா இருக்குது, 1 வாரம் டைம் கொடுங்க, 10 நாள்ல திருப்பி கொடுத்துறேன்.
டேய், 1 வாரத்துக்கு 7 நாள் தான்டா, கணக்க மறந்துடாத. இந்த பார் எண்ணி ஏழு நாளுக்குள்ள என் பணத்தை திருப்பி தரலன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா?
தெரியுமே.
அது எப்படி தெரியும்? நான் தான் என்ன முடிவு பண்ணவே இல்லையே.
உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுமே. முறுக்கு சாப்பிடுறீங்களா?
யார் சார் நீங்க? என்னைய ஃபாலோ பண்றீங்க? பீகார்ல ஒரு காலத்துல லாலாஜி ஆவோஜி பைரவாஜின்னு குடிகட்டி பறந்தார். நீங்க யாருன்னு கேட்டா லாலாஜி ஆவோஜின்றீங்க. நான் தான் அந்த லாலாஜி ஆவோஜி பைரவாஜி. எனக்கு 65 வயசு ஆகுது. 85 வருஷமா ரெடிமேட் துணி ஏற்றுமதி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கே 65 வயசு தான் ஆகுது, நீங்க எப்படி 85 வருஷமா வியாபாரம் பண்ண முடியும்?
அது எங்க குடும்ப வியாபாரமா மொத்தத்தையும் கூட்டி
சொன்னேன்.
ஒரு நாளைக்கு திடீர்னு எங்க ஃபேக்டரி தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு.
ஐயோ,
என்ன பண்றதுன்னே தெரியல.
ஓடி போய் ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே?
தீ விபத்துல முதல்ல எரிஞ்சதே டெலிபோன் தானப்பா. கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம். என் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துருச்சு.
நடுத்தருவுக்கு வந்துட்டீங்களா? டிராபிக் ஜாம் ஆயிருக்குமே.
ஆமாப்பா, அந்த அதிர்ச்சி தாங்காம என் மனைவி படுத்த படுக்கை ஆயிட்டான்.
எங்க, நடு ரோட்லயேவா?
இல்லப்பா, பெரிய ஆஸ்பத்திரியில. எங்க அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு.
ஆமா, உங்களுக்கே 65 வயசு ஆகுதுன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு அதிகமா தானே இருக்கணும்.
நோய்வாய்ப்பட்ட மனைவி, கல்யாண வயசுல ஒரு மக, மூணு பசங்க, இவங்களையெல்லாம் காப்பாத்தணும். இருக்கிற சரக்கையெல்லாம் நஷ்டத்துக்கு வித்துட்டு மிச்ச சரக்கோட ரயில் ஏறி மெட்ராஸ் வந்துட்டேன்.
எந்த ரயில்?
சரக்கு ரயில் தான்ப்பா. ஃபுல் பேண்ட் 10 ரூபாய், ஹாஃப் பேண்ட் 5 ரூபாய், முந்துங்கள் முந்துங்கள், இன்றே கடைசி இன்றே கடைசி, இப்படியே ஒரு மாசம் கூவி எல்லாத்தையும் வித்துட்டேன்.
ஓ,
கடைசியா மிஞ்சினது
இந்த ஜிப்பாவா?
இல்லப்பா, ஜிப்பாக்குள்ள இருக்கிற இந்த சட்டை வாங்கிக்கப்பா. இந்தியாவில இது மாதிரி ஒரே ஒரு சட்டை தான் இருக்கு. நீ அப்படி வாங்கிக்கலனா இன்னும் வேற யாரையாவது நான் பார்த்து. பீகார்ல லாலாஜி.
வேணாங்க. இதோட விலை எவ்வளவு?
இதோட உண்மையான விலை 300 ரூபாய். உனக்காக 150 ரூபாய்க்கு தரேன்.
150 ரூபாயா?
என்னப்பா அப்படி கேக்குற? பட்டனா 25 இருக்கு, 100 ரூபாய் பெருமை.
அப்படியா சொல்றீங்க?
இத மட்டும் நீ போட்டு போன, அவன் எங்க வாங்கின எங்க வாங்கின தொலைச்சு எடுத்துருவான்.
நிஜமாவா
தம்பி? எனக்கா அதை கொஞ்சம் போட்டு காமியே.
இங்கேயே வா.
ஆமாப்பா, இந்த ஏழை கிழவனை சந்தோஷப்படுத்துப்பா. வயசான அப்பா அம்மா, நோய்வாய்ப்பட்ட மனைவி.
சரி சரி. என்ன இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே?
ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் வரட்டுமா?
எங்க, பீகாருக்கா?
இல்லப்பா, பெரிய ஆஸ்பத்திரிக்கு.
ஒரு சின்ன சந்தேகம்.
என்ன?
இத்தனை வருஷம் பீகார்ல இருந்தேன்னு சொல்றீங்க, எப்படி தமிழ் பேசுறீங்க?
எல்லாம் தபால் மூலமா தான் கத்துக்கிட்டேன்.
ஓஹோ,
வரட்டுமா?
ரைட் சார். ஒரு நிமிஷம்.
என்ன என்ன?
இந்த சட்டை எங்க வாங்கினீங்க?
நீங்க எங்க வாங்கினீங்களோ அங்கதான் வாங்கினேன்.
சரி, நீங்க எங்க வாங்கினீங்க?
பீகார்ல இருந்து ஒரு பெரிய
புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கினீங்க?
50 ரூபா. ஒரு சட்டை வாங்கினா துண்டு ஃப்ரீ.
அப்படியா? ரொம்ப நன்றிங்க.
என்ன உங்களுக்கு சட்டை ஃப்ரீயா கொடுத்தாரா?
ஆமா. லாலாஜி நவரோஜி, ஏமாத்திட்டியப்பா.
பாபு சார், என்ன சார் நீங்களும் இந்த சட்டையை வாங்கிட்டீங்களா? தீ விபத்துனால ஃபேக்டரி நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருப்பாரு.
இல்லப்பா, கடல் கொந்தளிப்புனால என் ஃபேக்டரி அழிஞ்சு போச்சு.
அப்படியா? நஷ்டத்தோட நஷ்டமா பாதி விலைக்கு விக்கிறேன்னு சொன்னாரா?
ஆமா.
இந்தியாலேயே இது ஒரு சட்டை தான் இருக்குன்னு சொல்லிருப்பாரு.
ஆமாப்பா, இப்படி சொல்லியே கையில இருக்கிற சரக்கெல்லாம் வித்துட்டாருன்னு நினைக்கிறேன்.
நல்லா ஏமாந்துட்டோம்.
4-5 வாரத்துக்கு முன்னாடி ஏமாறக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்களே, இப்போ உங்க நிலைமை என்னாச்சு?
எந்த புண்ணுல வேலை பார்த்தாதப்பா?
இதெல்லாம் வியாபார தந்திரம் சார், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது.
யார சொல்லியும் தப்பு இல்ல, எல்லாம் நம்ம விதிப்ப.
ஆமா, புண்ணிய கோடி விஷயம் என்னாச்சு?
தடையாண்டி நாளைக்கு தானே வர சொல்லிருக்கேன். நாளைக்கு போய் பாப்போம். நான் மவுண்ட் ரோடு வரைக்கும் போயிட்டு
வந்துடுறேன். இருங்க சார், நானும் உங்களோட வரேன்.
நீ இப்பதானப்பா வீட்டுக்கு வர, நீ எதுக்கு திருப்பி?
இல்ல, இந்த மாதிரி ஏமாந்து போய் சட்டையை வாங்கின விஷயம் உஷாக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும். அதான் நானும் உங்களோட வெளில வந்துட்டு சட்டையை மாத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு போறேன்.
ஜமாய்.
என்னடா நம்ம வீட்டுல வாழைக்காய் காய்ச்சிருக்கு. வணக்கம். யார் நீங்க?
உட்காரலாமா?
உட்காருங்க.
தேங்க்யூ.
இப்ப சொல்லுங்க, யார் நீங்க?
என் பேர் பெரியதுரை. அதிபயங்கர சுரியங்கிற பேர்ல அஸ்தமன பத்திரிகை எழுதிட்டு இருக்கு.
அதிபயங்கர சுரிய அஸ்தமன பத்திரிகையா?
இந்த நெட்டிக்கன் பத்திரிகையோட சிஸ்டர் கன்சர்ன் தான்.
ஆமா, இதுவே தெரியல, அது யாருக்காவது தெரியுமா? என்ன விஷயமா வந்தீங்க?
நீங்க கண்டான பண்ண ஆசைப்படுறவங்க பேரெல்லாம் கலெக்ட் பண்றதா கேள்விப்பட்டேன்.
ஆமாமா.
இதையே டெல்லியில இருக்கிற ஒருத்தர் செஞ்சுட்டாரு, அப்புறம் நீங்க எதுக்கு?
ஏயா, ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணா இன்னொருத்தர் அதை செய்யக்கூடாதா? பெருசா கேட்க வந்துட்டீங்களே நீங்க.
இல்ல சார், அத பத்தி உங்க கருத்து என்ன?
அத பத்தி எந்த கருத்தும் சொல்ல நான் விருப்பப்படல, போயிட்டு வாங்க.
அப்படியா?
ஆமா.
சொல்ல மாட்டீங்களா? அப்ப எனக்கு தோணுது, நான் எழுதிக்க.
உங்களுக்கு தோணுது எழுதுறதுக்கு எதுக்கு பேட்டி எடுக்க வரீங்க?
உன் பேர் என்ன சொன்ன?
அதிபயங்கர சூரியன்.
அதிபயங்கர சூரியன் அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே போய் உங்க முதல்ல அள்ளிட்டு சொல்லு. இது மாதிரி நாலு பேட்டி வந்தது உங்க பத்திரிகை அஸ்தமன் ஆயிடும். போ
வர சார்.
போயா, அனாவசியமா நல்லா உங்களோட சாபத்துக்கு ஆளாகாதீங்க. அப்படி ஆயிட்டீங்க அவ்வளவுதான்.
வந்தான சேரேன்னு 100 பேர் எழுதி கொடுத்திருக்காங்க.
அப்படியா? வெரி குட்.
அதோட சந்தோஷமான ஒரு விஷயம்
என்ன,
நம்ம லிஸ்ட்ல தான் அதிகமான பேர் இருக்கறனால எனக்கு அவார்ட் கொடுக்க போறாங்களாம்.
அப்படியா? என்னைக்கு ஃபங்க்ஷன்?
வர சனிக்கிழமை. நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்.
எதுக்குமா?
நீங்களும் 20 பேர் கிட்ட கையெழுத்து வாங்கி தந்தீங்கல்ல.
இது என்ன பெரிய விஷயமா?
அப்படியே நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும்.
என்ன ஹெல்ப்?
நான் அவார்ட் வாங்குறத வீடியோ எடுக்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்.
அதானே, என்னடா இன்னும் அனாவசிய செலவு எதுவும் வைக்கலையேன்னு பார்த்தேன். கவலைப்படாத, நானே வந்து வீடியோ எடுக்கிறேன்.
வேணாங்க, எனக்கு நல்லதா வேணும்.
இருக்கிறதா விழும்.
ஒரு வழியா வீட்டை காலி பண்ண வச்சு போல இருக்கு.
எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, முதல்ல கொஞ்சம் பாலை குடிங்க.
என்னது இப்ப பால் தர?
இப்பதான் காய்ச்சினே, குடிங்க.
என்னையா இவர் பால் காய்ச்சி சாப்பிடலாம்னு தான் நீ பால் காய்ச்சி வச்சிருக்க.
அதுல பாருங்க, கொடுத்த கடனும் வரல, வீடு வசதியா இருக்கு, நாலு பாத்ரூம் இருக்கு, வேற யாரோ வர்றதுக்கு உங்களுக்கு வேண்டியவன் நானே குடி வந்துட்டேன். தட்டு முட்டு சாமான்லாம் சம்சாரத்தோட வண்டியில வந்துட்டு இருக்கு.
செய்யாத தப்புக்காக ஒரு கேஸ்ல மாட்டிட்டான். நான் தான் காப்பாத்தி விட்டான்.
அந்த ஆள போய் தெய்வங்கிற, ஆனா நீ தெய்வ குத்தம் பண்றியே.
வாசு, நீ என்ன சொல்ற?
இன்ஸ்பெக்டர், இன்னொருத்தனை வீட்டை விட்டு காலி பண்ண இவனை ஏற்பாடு பண்ண, இவன் இந்த வீட்டுல போந்துட்டு இப்ப காலி பண்ண மாட்டேன் பண்றான்.
அப்படியா?
ஆமா.
சட, என் ஃப்ரெண்டு கிட்டே தயாரா பண்றியா? ஒரு நியாயமான நினைச்சேன்.
மன்னிச்சிடுங்க சார், இவங்க உங்க ஆளுங்க எனக்கு தெரியாம போச்சு. இந்த வீட்டை நம்பி அந்த வீட்டையும் காலி பண்ணிட்டேன். ஒரு வாரம் டைம் கொடுங்க சார், அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணிடுறேன். அப்படி செய்யலன்னா என்று நாயனே திட்டுங்க சார்.
ஏண்டா நாயே கேக்குறதுக்கு இன்னொரு வாட்டி வரணுமா?
அதுக்கு அவசியமே இருக்காது. அதுக்குள்ள வாழை சுருட்டி ஓடி
போயிருவேன்.
நல்ல வேலை, சமயத்துல வந்து பிரச்சனையை தீர்த்து வச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
என்ன உஷா, ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா நடந்ததா? வீடியோ எடுத்தாங்களா? என்ன அவார்டு கொடுத்தாங்க?
இந்த அவார்டு.
இதான் அவார்டா? வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு.
என்னாலும் சந்தோஷம் எப்போதும் கொண்டாட்டம், இதுதான் நம் குடும்பம், இதுதான் நம் குடும்பம். குழந்தைகள் அடிக்கிற கும்மாளம் இந்த வண்ண கோலத்தில் நம் குடும்பம். இதுதான் நம் குடும்பம், இதுதான் நம் குடும்பம், இதுதான் நம் குடும்பம்.
சேர்ப்பினில் சந்தோஷம், நெஞ்சுக்கு நிறமும் உல்லாசம். ஒவ்வொரு நாளிலும் சிரிக்க வைக்கின்ற ரோஜாவே நம் குடும்பம்.
என்னாலும் சந்தோஷம் எப்போதும் கொண்டாட்டம், இதுதான் நம் குடும்பம், இதுதான் நம் குடும்பம்.